إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இளைஞர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்ச்சியை நாம ஒவ்வொரு பகுதிகளையும் நடத்திக்கிட்டு வரோம். இலங்கையில வந்து ஜமாத்துல் முஸ்லிமில் இருக்கக்கூடிய சுமார் 30 கிளைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து ஒரால அந்த இளைஞர்களுக்கு பொறுப்பா வச்சு அவங்களின் மூலமாக ஒரு இளைஞர் கட்டமைப்பை உருவாக்கி மாதா மாதம் அவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி இந்த மாதிரியே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே போல அகில இலங்கை ரீதியா 3 ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை நாம் செய்தோம். அதே போல ஏத்தாலையிலையும் ஏத்தாலை கொலனி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாலிபர்களை ஒன்று திரட்டி மாதம் ஒவ்வொரு மாதங்களும் அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். சென்ற முறை சகோதரர் ஷேக் அப்துல் காதர் அவங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொலனியில் எங்களை நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துறதுக்குரிய நோக்கம், நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லக்கூடிய நோக்கம்தான், அதாவது இன்றைக்கு வந்து முழு உலகமே ஷைத்தானுடைய பிடியில் தான் இருக்குது. எல்லா பகுதிகளையும் ஷைத்தான் அவனுடைய ஆக்கிரமிப்புகளை இந்த உலகத்தில் எல்லா பகுதிகளையும் அவன் அதை காட்டிட்டு இருக்கிறான். அவன் ஆட்சி அவன் நிலைநாட்டிட்டு இருக்கிறான். இன்றைக்கு முஸ்லீம் நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் கூட இஸ்லாமிய நாடுன்னு சொல்றாங்க, ஆனா ஷைத்தானுக்கு அவங்களோட கட்டுப்பாடுகள், ஷைத்தானுடைய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த இசையை எடுத்துக்கிட்டா, சவுதி இஸ்லாமிய நாடுன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து சவுதியில வந்து அவங்களோட ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தால் ஒளிபரப்பக்கூடிய பல நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி இருக்கிற இந்த இசை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படி முழு உலகமே ஷைத்தானுடைய ஒரு பிடியில் இருக்குது, அது தெளிவாக எங்களுக்கு விளங்கு. அதில் மிக முக்கியமான ஒரு ஊடகம்தான் வந்து இந்த ஃபோன். இந்த ஃபோன் மூலமாக இஸ்லாத்தில் எது எது கூடாதோ, எது எது ஹராமோ, தெளிவாக தடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குதோ அது எல்லாமே அந்த ஃபோன் மூலமாக நடக்கிறத நாம் தெளிவாக பார்க்கணும். அது நடக்கிறது மட்டும் இல்லை, அந்த போன் ஒரு மனிதனை வந்து சுய சிந்தனையை விட்டும் திருப்பக்கூடியதாக, மார்க்க அறிவை விட்டும் அவனை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறதையும் நாம தெளிவா பார்க்கிறோம். சாதாரணமா ஒரு இளைஞரோட கழிச்சிட்டிருக்கீங்கன்னா கழிச்சிருக்கொள்ளே அவங்கள அந்த போனால டச் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்றதை பார்த்துக்கிட்டு அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியில வந்து குந்தனா கூட அவங்களோட முழு சிந்தனையும் அந்த ஃபோனில் வரக்கூடிய மெசேஜுகள், புதிய நியூஸுகள், ஏதாவது அதை பற்றி ஒரு சிந்தனையும் அதை பற்றி ஒரு யோசனையும் தான் அவங்களுக்கு இருக்கிறத நாம் அவதானிச்சுட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறதால வந்து எங்களுக்கு எந்த சிந்தனை இருக்கணுமோ அந்த சிந்தனை இல்லாமல் போகுது. என்ன சிந்தனை எங்களுக்கு இருக்கணும்? நம்ம நம்மளை படைச்சு அல்லாவை வணங்கணும். அவன் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவன்ட 100க்கு 100 விதமான வளங்களை தான் நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருக்கணும். அதுக்குரிய வழி என்ன? உண்மையிலே நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேனா இல்லையா, இதை பற்றி ஒரு சிந்தனையை ஒரு மனுஷனை வந்து சிந்திக்க விடாமல் ஒரு இளைஞனை அப்படியே கட்டி வைத்திருக்கிறது இந்த நவீன வசதிகள். அது எந்த வகையிலையும் இருக்கலாம். இது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சதித்திட்டமாக கூட பேசப்படுது. அந்த சதித்திட்டத்தின் மூலம் இஸ்லாம்ட போர்வையில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் உள்ள இளைஞர்கள் எல்லாத்தையும் அவங்க மழுங்கடிச்சிட்டாங்க. பதே வழியில் நாங்களும் போய்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் பாரிய அளவில் அது பாதிக்கப்படும்ங்கிறத ஒவ்வொரு இளைஞர்களும் மறந்துடக்கூடாது. இப்போ முதலாவது எங்களுடைய சிந்தனையை நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த ஃபோனில் டச் பண்ணிக்கிட்டு இதில் வர வீடியோவை பார்த்துக்கிட்டு இதில் வர இசைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காகவா படைக்கப்பட்டோம்? இந்த ஒரு சிந்தனை எங்களுக்கு வரணும். அநேகமானவர்கள முழு பொழுதுபோக்கும் அதில் தான் இருக்குது. எங்கன போய் பார்த்தாலும் தொழுகைக்கு வராமையும் ஒரு ரோட்டில் 4-5 கோடி மாதிரி சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதே போல் இரவையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வருது, அவங்க இஷாவுக்கு பிறகு தூங்கிடுவாங்க, வீண் வேலைகளில் ஈடுபட மாட்டாங்கன்னு வருது. அப்போ பார்த்தா இஷாவுக்கு பிறகு ஒரு 10:30, 11 மணி வரைக்கும் கூட இளைஞர்கள் வந்து ஃபோனை பாவிச்சுக்கிட்டு கூடாத விஷயங்களில் ஈடுபட்டுட்டு இருக்கிறது தான் இன்றைக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கிறதால வந்து ஒரு இளைஞனுக்கு உண்மையான அல்லாஹுடைய சிந்தனை வாரதும் இல்லை, தன்னை சீர்திருத்தக்கூடிய ஒரு சிந்தனை வாரதும் இல்லை, நாம் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை, அந்த நோக்கத்தை உண்மையிலே நான் நிறைவேற்றுறேனா இல்லையாங்கிறத நான் எங்களுடைய இளைஞர்கள் பார்க்காமலே இருக்கிறாங்க. இந்த வழியிலிருந்து அவங்களை திருப்பி குறைஞ்சது ஒரு கொஞ்சமாவது சரி அவங்களுக்கு அல்லாஹுடைய தீனை பற்றி ஒரு சிந்தனை வரணும், அல்லாஹை பற்றி ஒரு சிந்தனை வரணும், மறுமை நாளை பற்றி ஒரு சிந்தனை வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நாங்கள் அந்த சிந்தனைகளை போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹை பற்றி எங்களை இளைஞர்கள் உண்மையிலே அவங்க நம்புகிறாங்களா இல்லையா, மறுமை நாள் ஒன்று இருக்கிறத நம்புகிறாங்களா இல்லையா, ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது. சிலர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கிற போது அவங்க செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய வேலைகளை பார்க்குற நேரத்தில் இவங்க உண்மையிலே அல்லாஹ்வை நம்புகிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. கேள்விகளுக்கு பயப்படுறாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னால், தெளிவாக அவங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நேர் முரணாக நடக்கிறத நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். இதில் இருந்து எப்போ நாம் வெளியே வாரது? இப்படி தானே நாம் இருக்கிறது, எங்களோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுறதா, எப்படி எல்லாம் மனுஷங்களுக்கு மரணம் வருதுங்கிறத நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், நேற்று கூட ஒரு மயிர் யாரும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்படி ஒரு ஆள் இப்படி மூத்தாகுவார், இப்படி இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நிலைமையில் மூத்தாக்குவார்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவர் எண்ணத்தில் இருந்திருக்கலாம், நான் இப்படி அவசர இஸ்லாத்துக்கு வரணும் இதுதான் சத்தியம்னு அவருக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். அதாலே வேறு பள்ளிகளில் கூட அவர் இணையாமல் இருந்திருக்கலாம், எப்படி அவசர இதில் போய் நாம் சேர்ந்துக்கிடுவோம்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன நடந்ததோ, இதுவரைக்கும் அவர் ஜமாத்தில் வராத ஒரு நிலைமையிலே அவர் மரணித்த ஒரு இதுகளெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதில் இருந்து நாம் தப்போணும். இந்த உலகத்தில் ஒரு 40-50 வருஷம் மிஞ்சினா அதில் உள்ள ஒரு சில இன்பங்களுக்காக வேண்டி நாம் வந்து நிரந்தரமாக நூடூலி காலம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள் இழக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதை போல ஒரு நஷ்டவாளிகள் யாருமே இல்லை. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஈமான். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வாராங்க, வெளிப்படையில் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே அவங்க வாராங்க. ஆனா ஈமானிய வட்டத்துக்குள்ள வாராங்களா இல்லையாங்கிறது அவங்களோட செயல்பாடுகளே வரையில்லைங்கிறத தான் காட்டுது. இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள வாரதா இருந்தா வெளிப்படையெல்லாம் சரியா இருக்கும், மனிதர்கள் பார்த்தால் நல்லா நடந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி வெளிப்படையான விஷயங்கள் சரியாக அதுல அவங்க கவனமாக இருந்து கொள்வாங்க. அதே நேரத்தில் உள்ரங்கமான விஷயங்கள், யாருக்கும் தெரியாத விஷயங்கள், அல்லாஹ் மட்டுமே அவதானிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப பொடுபோக்கு செலுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் ஈமானிய வட்டத்துக்குள்ளே நுழைய வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்குது. வெறுமனே இஸ்லாத்துக்குள்ளே நுழையிறதால நாங்கள் சொர்க்கம் போகிறதில்லை, இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு ஈமானோட மரணிக்கணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஆமினு பில்லாஹி வரசூலி, விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் சரியாக விசுவாசியுங்கள். அல்லாஹு தஆலா சொல்றான் இந்த சத்திய கூட்டத்துக்குள்ள வரக்கூடியவங்க எல்லாரும் சரியா விசுவாசிச்சு தான் வருவாங்கன்னு சொல்ல இயலாது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொன்னான், உமின் அன்னாஸ் மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், யகூலூன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹையும் ஈமான் கொண்டுட்டோம், அதே மாதிரி மறுமை நாளையும் ஈமான் கொண்டுட்டோம் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா வமாகும் உமினின், உண்மையிலே அவங்க விசுவாசிகள் இல்லை. இதை ஏன் அல்லாஹு தஆலா சொல்றான்னு சொன்னா எங்களோட செயல்பாடுகள் அதை தெளிவாக மிக அழகாக எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கு. நாம் அல்லாஹை பற்றி சிந்திக்கணும், அதே மாதிரி எங்களோட மரணத்தை பற்றி சிந்திக்கணும், மரணத்துக்கு பிறகு எங்களுக்குரிய அந்த வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கணும். அப்போ இந்த வாழ்க்கைகளை பற்றி நாங்கள் சிந்திச்சோம்னு சொல்லி சொன்னால் சரியான ஒரு லெவலுக்கு நாங்கள் வரலாம். அப்போ எங்களோட ஈமானை கூட்டிக் கொள்றதுக்குரிய முயற்சியை நாங்கள் செய்யணும். இப்போ ஈமான கூட்டிக்கொள்ளண்டா என்ன, அல்லாஹோட நம்பிக்கை, தூதரோட நம்பிக்கை, அதே போல கிதாபுகள் வேதங்களில் நம்பிக்கை, மறுமை நாளில் நம்பிக்கை, இதுகள் சரியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவனில் இந்த மாதிரியான மோசமான செயல்களை எதிர்பார்க்க இயலாது, அவங்கள்ட்ட அது இருக்காது. அது அவங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களில் கோளாறு இருக்குது, ஈமான் சரியாக இல்லைங்கிறது தான் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் ஒரு மூமினாக இருப்பதில்லை. காரணம் என்ன, விபச்சாரம் செய்யக்கொள்ள அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காலங்களில் வந்து அவங்களோட ஈமான் இருந்து அந்த வேலையில் அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆள் மதுபானம் குடிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மதுபானம் குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஈமான் இல்லை. வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு ஃபஹுவ முஃமின், ஒரு ஆள் களவெடுக்கிறார், களவெடுக்கக்குள்ள அவர் விசுவாசியாக இல்லை. காரணம் பாவங்களில் ஈடுபடக்கூடியவங்க அந்த நேரத்தில் வந்து ஈமானை இழந்துடுறாங்க. இப்போ ஈமானை இழக்கக்கூடிய தொடர்ந்து இதே விஷயம் ஒரு இளைஞர்கிட்ட வந்துக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் எப்போ அவங்க ஈமானுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஏன், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து அதே பாவங்கள் போய்கிட்டே இருக்குது. அப்போ எப்போ இவங்க ஈமானுக்குள்ளே நுழைஞ்சாங்க, இதுவரைக்கும் நுழைய இல்லை. அல்லாஹு தஆலா அந்த காலத்தில் வந்த ஒரு சில பார்த்தே சொன்னான், இஸ்லாத்துக்குள்ளே வந்து போட்டு சொன்னாங்க, நாங்கள் ஈமான் கொண்டோம் ஈமான் கொண்டோன்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஈமான் போகவே இல்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்க வெறுமனே இஸ்லாத்தை தெளிவிக்கிறோம்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, அவ்வளவு போதும் உங்களோட தரத்துக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றோம். அதே விஷயத்தை தான் நாங்களும் சிந்திக்கி இருக்குது. நாங்க எங்கட பெற்றோருக்காக இஸ்லாத்துக்கு வந்து இருக்கிறாங்க, எவ்வளவு இளைஞர்கள் ஏதேதோ சில நோக்கங்களுக்காக வந்திருக்கிறான், நிறைய கூட்டாளிமார் இந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறாங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இது ஒரு காலம் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவார். இப்போ சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறது வந்து இஸ்லாத்துக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சதுக்கு பிறகு எங்களோட ஈமான் சார்ந்த செயல்பாடுகள் தான் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். டெய் பிரிவுகளில் களிமாவை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. களிமாவை சொன்னால் எல்லாம் சரி, நாங்கள் சொர்க்கம்தான். ஆனால் அந்த களிமாவுடைய தாற்பரியத்தை அவங்களால் விளங்க இயலாமே இருக்கு. அதே மாதிரி இங்கே எங்களுடைய இளைஞர்களில் சிந்தனைனா பயஸ் செஞ்சு ஜமாத்துக்குள்ளே சேர்ந்துட்டா சரி, அது தொழுகையை விட்டா என்ன, கரண்டை கீழே பப்ளிக்காக உடிச்சிட்டு போனா என்ன, தாடியை வெட்டுனா என்ன, இசை கேட்டா என்ன, அதை பற்றி எந்த ஒரு கணக்கும் அவங்களுக்கு இல்லை. இப்போ எங்களை நன்மையான செயல்பாடுகளின் மூலம்தான் எங்களை ஈமான கூட்ட முடியும். அதே மாதிரி அல்லாட விஷயங்களில் நாங்கள் சிந்திச்சு அவனுடைய ஆற்றல்கள், அவன் எங்களோட விஷயத்தில் எவ்வளவு ஆற்றல் உடையவன், இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் சிந்திச்சு அவனுக்கு பயப்பட்டாதான் எங்களை ஈமான் கூடும். அதே மாதிரி நல்ல நல்ல உபதேசங்கள், இதுகளுக்கு கட்டடிக்காம இதுக்கு வராமல் இருக்காம அந்த உபதேசங்கள் குறைஞ்சது ஒரு மாசத்துல ஒருக்காக சரி, வாரத்துல ஒருக்காக சரி, எங்களோட காதில் உழக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து இருந்துகிட்டு தூய்மையான சிந்தனையோட அந்த உபதேசங்களை கேட்குற நேரத்தில் எவ்வளவோ பிரயோஜனங்கள் இருக்குது. நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும்னு ஒரு நிலைமை இருந்ததுன்னு சொன்னால் நாம் இப்படி ஒரு கூட்டம் நடத்தவும் தேவையில்லை, நமக்கு இப்படி ஒரு அமைப்பும் தேவையில்லை. அவங்க அவங்க அவங்கவுங்கள மனசுக்கு பட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டே போயிடலாம். ஏன், இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சுது. இப்போ இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சுக்கிட்டா தான் உண்டு, அதுக்கு மேலே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த கொள்கை உள்ளாக்கலாம் இல்லையே. நாஸ்திகர்கள் தான் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி, இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், நாம் இறந்ததோடு எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவங்கள நினைப்பு இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் அதே போக்கில் அவங்களுக்கு பின்னுக்கு போயிட்டு இருந்தோம்னு சொல்லிச்சோம்னா இலட்சியம் மறந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த அமைப்புக்குள்ளே இருந்து, இந்த நவீன நாகரிகங்கள் இது கூட கட்டுப்பாட்டுகளில் இருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே வரணும். கொஞ்சம் அல்லாஹை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். கொஞ்சம் எங்களோட மார்க்கத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். எங்களோட வாழ்க்கையை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சா தான் எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு வெற்றி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து மெயின் காரணம் ஒருவர் ஒருவரோடு இருக்கக்கூடிய அந்த நட்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தை சரியாக கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு நட்புகள் எல்லாம் வந்து துஷ்பிரயோகப்படுத்தப்படுது, அது பிழையாக பாவிக்கப்படுது. சரியான இஸ்லாமிய ரீதியான நட்பு இன்றைக்கு நட்புகளாக இல்லை. யார் உண்மையே இஸ்லாமிய ரீதியிலான நட்பை கொள்ள விரும்புகிறாங்களோ அவங்க எதிரிகளாக பார்க்கப்படுறாங்க. இஸ்லாமிய ரீதியிலான நட்பு என்ன, ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு கூட்டாளியாக இருக்கிறார், ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு நண்பராக இருக்கிறான்னு சொன்னால் அதோட இலக்கணம் என்ன, அது அல்லாஹு தஆலா எங்களை படைச்ச அல்லாஹ் தெளிவாக எங்களுக்கு சொல்றோம். வல் மூமினூன் வல் மூமினான் பாகுஹும் அவுலியா உபாக, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவங்க கூட்டாளிகள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவங்க நேசர்கள். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கூட்டாளியை காட்டக்கூடிய அந்த செயல்பாடு என்ன, யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நல்ல விஷயங்களை அவங்க அவங்களுக்குள்ள ஏவிக்கிடுவாங்க. அதே மாதிரி தீமையான விஷயங்களை அவங்கள விட்டு அவங்க தடுத்து கொள்வாங்க. இதுதான் சரியான ஒரு நட்பு. இப்ப நல்ல விஷயங்களை ஏவரண்டா, தொழுகைக்கு வாங்க, ஒரு பயான் அறிவிச்சு அந்த பயானுக்கு வாங்க, அதே மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டிருக்கிறார் அவருக்கு உதவி செய்யுங்க, ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறார் அவரோட நோயை போய் பாருங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க, உங்களோட நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹுக்காக ஒதுக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்படி ஒரு ஆள் ஏவுராராக இருந்தால் அவர் தான் எங்களை கூட்டார். அதே மாதிரி தீமையிலிருந்து தடுக்கிறார், போதை வஸ்து பாவிக்காதீங்க, இது உங்களை அழிச்சு போட்டுன்னு ஒரு ஆள் தடுக்கிறார். அதே மாதிரி ஹராமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ஆள் தடுக்கிறார்னு சொல்லி சொன்னால் அவன்தான் உண்மையான எங்களுடைய கூட்டாளி. இதை யார் எங்களுக்கு அடையாளம் காட்டித்தாருன்னு சொன்னால் எங்களை படைச்ச அல்லாஹ் அடையாளம் காட்டித்தாரு. ஒருவேளை எங்களுக்கு அது தெரியாது. எங்களுக்கு அறிவு கொஞ்சம் தானே. அல்லாஹுத்தால எங்களுக்கு அடையாளம் காட்டுறான் வந்து உண்மையான நண்பர்கள் என்றால் யார். அவங்க என்ன செய்வாங்க, நல்லதை ஏவுவாங்க தீயதை தடுப்பாங்க. இதே நேரத்தில் இந்த இஸ்லாத்துக்குள்ள போலியா வந்து இருந்துகிட்டு யாருக்காகவும் இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க வந்து முனாஃபிக்குகள் சொல்லப்படுவாங்க, நயவஞ்சகர்கள். அவங்கள ஒரு எய்ம் ஒன்று இருக்குது, ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்துக்காகத்தான் அவங்க இந்த ஜமாத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட விஷயம் என்ன? வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். அதையும் அல்லாஹு தஆலா சொல்றான். இப்படி ஒரு நடிப்புக்காக நயவஞ்சகத்தனமாக இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செயல்பாடு என்ன? யமுரூனவில் முன்கர். அவர்கள் வந்து தீமையான விஷயங்களை அவங்களுக்குள்ள ஏவிக்கிடுவாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்களை தடுத்து கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். ஒரு நல்ல ஒரு கூட்டாளிக்கும் கெட்ட ஒரு கூட்டாளிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆனா இன்னைக்கு எங்கட சிந்தனை எப்படி இருக்குது? ஒருத்தன் வந்து தீமை எங்களுக்கு படிச்சுட்டானான், தீய வழியில ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், நாம செய்த தீமை அவன் வந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அனுமதிச்சுக்கிட்டு அவன் இருக்கிறான்னு சொல்லி இருந்தான்னு சொன்னா அவன்தான் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நெருங்கிய ஒரு கூட்டாளி. இப்படி எங்களுக்கு சிந்தனை இருக்கு. அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு நன்மையை ஏவிட்டான்னு வைங்க, அல்லது இது செய்யாதரவாப்பா இது பாவம் தீமைன்னு சொல்லி ஒருத்தன் தடுக்கிறான்னு சொல்லி வைங்க, அப்ப அவனை உடனே இவன் நமக்கு சரி வராது, இவன் நம்மளோட கூட்டாளி இல்லை, உடனே அவனை தள்ளி விட்டுறது. இப்படியான ஒரு சிந்தனை போக்கு எங்கள்கிட்ட இருக்கு. இதுல எல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? எங்களோட உள்ளத்துல ஈமான் சரியாக போய் நுழைய இல்லை. இதுதான் வந்து அடிப்படை காரணம். இப்போது எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் நாங்கள் நல்லதை ஏவிக்கொள்ளணும், தீயதை தடுத்து கொள்ளணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மார்க்க விஷயத்தில் உதவியாக இருக்கணும். அதே மாதிரி உலக விஷயங்களையும் நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மார்க்க விஷயங்களில் கட்டாயமாக உதவியாக இருந்து கொள்ளுங்க. தீமையான விஷயங்களில் ஒத்துழைக்காதீங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நாளைக்கு மறுமையில் நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு அல்லாஹ்விடம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்க ஒரு தீமையை காண்றீங்களா, உங்களோட கையால அதை தடுங்க. உங்களோட நெருங்கிய கூட்டாளி செய்யறான், அவனை கையால பிடிச்சி நிறுத்தி இழுத்து கூட்டிட்டு போயிடுறது. ஒரு ஆள் செய்ய என்ன செய்ய வேண்டியது? அல்லது அவன் வாயால தடுக்கிறது, இதை செய்யாத, மச்சாம் போட்டாவும் சரி அவன்கிட்ட கழிச்சு இதை செய்யாத அப்படின்னு அவனோட கழிச்சு நெருங்கி போகணும். இப்ப அவனை தடுக்கிறது, அதுவும் இல்ல அவனை நம்ம கையால தடுத்தும் இயல மாட்டேங்குது. அதே மாதிரி நாவால சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னா ஒரு விசுவாசியுடைய தன்மை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்ச ஈமான் எதை சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, குறைஞ்ச பட்சம் உங்களோட உள்ளத்தால வெறுத்து ஒதுக்கிட்டு போயிருங்க, அந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க, அவங்களோட பாவங்களை பார்த்துக்கிட்டு நீங்க இருக்காதீங்க. அல்லாஹு தஆலா தடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள் தீமையை கண்டா கையால தடுக்கிறது, இல்லாட்டி வாயால தடுக்கிறது, இல்லாட்டி உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிட்டு போயிடுறது. இதுக்கு மேல ஈமான்ல எந்த ஒரு பகுதியும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி ஒரு கெட்ட ஒரு ஆளோட, ஒரு கூடாத ஒரு ஆளோட ஒரு தீமையை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு அதை அனுமதிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி சொன்னா வந்து அவருக்கு ஈமான் இல்லை. மன்றாமின்கும் முன்கரன் பல் யுகையிறு பியதிகி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாவே கட்டளையாவே சொல்றாங்க, உங்களில் தீமையை கண்டவர் கையால் தடுங்கள், இல்லாவிட்டால் நாவினால் தடுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் உள்ளத்தால் ஒதுங்கி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நீங்க அப்படி அவனை விட்டு ஒதுங்க கொள்ளதான் அவனுக்கு ஒரு சிந்தனை ஒன்று வரும், நாம் இப்படியான ஒரு பிழையான ஒரு விஷயத்தை செய்யறதால தானே நம்மளோட கூட்டாளி நம்மளை விட்டு போறார், அப்ப நாம இந்த பழக்கத்தை விடணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு அப்பதான் வரும். அப்ப அவர் செய்யற அந்த தீமையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அனுமதிச்சுக்கிட்டு அந்த சபையில உட்கார்ந்துக்கிட்டு அவரை தோல்ல தட்டிக்கிட்டு நாம உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் ஒன்னும் எங்கட ஈமான் இல்ல, அது ஒரு செய்தி. அது மாதிரி அவரும் அவரது தீமையிலிருந்து விடுதலையாக மாட்டார். இன்னைக்கு கூடுதலான தீமைகள் கூட்டு தீமைகளா இருக்கிறத தான் நாங்க பாக்குறோம். ஒரு ஆள் தனிய இந்த தீமையில் ஈடுபடுறத விட இந்த மாதிரியான பாவமான செயல்களில் வந்து கூட்டாக தான் ஈடுபடுறாங்க. ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு போகிறது. அது மாதிரி ஒரு போதை வசத்தை பாவிக்கணும்னு சொன்னால் கூட, அப்படி ஒரு யோசனை வந்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்துட்டு ஒரு ஒதுக்கமான ஒரு இடத்தை தேடி ஒரு ஒரு ஓய்வான நேரத்தில் ஒத்துற கண்ணுக்கும் படாமல் அவங்க கூட்டாக செய்கிறது, இப்படி நாங்கள் பார்க்கணும். இப்போ இந்த கூட்டாளிகள்லாம் வந்து இவங்கெல்லாம் நிலைப்பாங்களா, நிரந்தரமாக எங்களோடைய கூட்டாளியாக இவங்க இருந்துருவாங்களான்னு கேட்டால், ஒன்றும் இந்த உலகத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். உலகத்தில் சண்டை வருதோ இல்லையோ, மறுமை நாளில் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் கண்ணில் காட்ட இயலாது, பயங்கர எதிரிகளாக மாறிடுவாங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அல் அஃபில்லாஉ யௌமைதின் அதுவும் இல்லல் முத்தகின். நெருங்கிய கூட்டாளிகள், நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் அந்த நாளில் வந்து எதிரிகளாக மாறிவிடுவார்கள். எல்லாருக்கும் அது நடக்கும். இல்லல் முத்தகின், யார் தக்வாவுடைய கூட்டாளிகளாக இருந்தார்களோ, நல்ல கூட்டாளிகளாக இருந்தாங்களோ, அவங்கள அந்த நட்பை தவிர அது உடையாது. இந்த உலகத்திலையும் அது நல்லதை தான் செஞ்சிட்டு இருந்தது, நல்லதை ஏவி தீமையை தடுத்துட்டு இருந்துச்சு. அதே போல மறுமையிலும் அதே நட்பு தொடரும். ஆனால் இந்த நட்பு, எங்களை தீமையை பார்த்துக்கிட்டு இருந்த நட்பு, ஒரு நன்மையை செய்ய போனால் கூட செய்யாதேன்னு எங்களை தடுத்துட்டு இருந்த நட்பு, அதில் பாடு அவ்வளோதான். அதனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வந்து மறுமையினால இந்த நண்பர்களை நண்பர்கள் பார்ப்பாங்கண்ணா. பார்க்கக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரணும். உலகத்தில் பார்த்தா ஏதாவது ஒரு தீமையில் பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் வருது. அப்போ மறுமையினால் எவ்வளவு காலங்களுக்கு பிறகு பார்க்குறாங்க, நான் மரணிச்சதுக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு மறுமை நாள் வருதோ, எவ்வளோ காலங்களுக்கு பிறகு மரணிக்கிறாங்களோ, என்ன என்ன நடக்குமோ தெரியாது. இவ்வளோ காலத்துக்கு பிறகு மறுமை நாளில் அவங்க அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தாலும் உடனே அவங்க முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க, அவங்கள விட்டு விரண்டு ஓடிடுவாங்க. வலா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா, இன்னொரு நெருங்கிய ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்கவே மாட்டான். யுவசரூனகும், அவர்கள் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, இப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நம்மளை ஒரு கூட்டாளியை கண்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அங்கே கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் நம்மளை ஒரு நெருங்கிய ஒரு ஆளை காணணும்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வரணும். ஆனால் அந்த நேரத்தில் அது வராது. காரணம், தக்வாவின் அடிப்படையில் அந்த கூட்டுகள் அந்த நட்புகள் இருக்காத ஒரு காரணம். இப்போ எங்களை இந்த நட்புகளை வந்து தக்வாவின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து அழகான முறையில் அமைச்சு கொள்ளணும். இப்போ அதை அமைச்சா தான் வந்து ஒரு சூழல் உருவாகும், ஒரு நல்ல சூழல் உருவாகும். இப்போ அதை நாங்கள் அமைக்காமல் இருந்தால் ஒரு நல்ல சூழல் எப்படி உருவாகிறது? ஒரு எல்லாரும் ஒரு ஆள் வந்து தாடி வெட்டார், அவரை பார்த்து இன்னொரு ஆள் தாடி வெட்டார், அவரை பார்த்து இன்னொரு ஆள் தாடி வெட்டார், எல்லாருமே தாடி வெட்டார், ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆளை பார்த்து வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல சூழலாக இது வருமா? வராது. பின்னுக்கு வரக்கூடிய எங்களுடைய இளைஞர்களும் வந்து பின்னால் வரக்கூடிய இளைஞர்களும் இவங்களை முன்மாதிரியாக பார்ப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், வயசு போன கொஞ்சம் பெரிய ஆக்கள் தான் இந்த தாடி கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இளைஞர்கள் அது இல்லை. அப்போ இந்த வயசு போன ஆக்கள் மூத்தா போனால் இவங்க அடுத்து இஸ்லாத்தின நிலைமை என்ன? அப்போ இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இளைஞர்களாகவே நாங்கள் வளர்ந்துட்டு போனால் அப்போ அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டானா, இப்படி ஒரு அருக்குடையை நான் உங்களுக்கு தந்தேன், இப்படி ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை நான் உங்களுக்கு தந்தேன், அப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு துஷ்பிரயோகம் செய்கிறீங்களேன்னு அல்லாஹு தஆலா என்கிட்ட கேட்டால் என்ன பதில் இருக்குது? இல்லை பாருங்கள், வந்து பிரிவில் இருக்கிறாங்க, ஜாகிலியத்தில் இருக்கிறாங்க, வழிகேடுன்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் வந்து அவங்களோட தாடிகளை பாருங்கள். சமீபத்தில் ஒரு இளைஞர் வந்தார், சின்ன ஒரு வயசு தான், வந்து ஒரு விஷயத்துக்காக வந்தார். கச்சன் மாஷாலா நல்ல தாடி, ஒரு பிரிவில் உள்ள வரான். அவன் ஏதாவது சாப்பிடுங்க குடிங்கன்னு சொன்னதோட சொல்லார், வந்து இல்லை நான் நோம்பு, திங்கக்கிழமை நான் வளமையாக நோம்பு பிடிக்கிறது, நோம்பாகிறது. இளைஞர் இப்ப எந்த அளவு அவங்க வந்து அவங்களுடைய ஈமான அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த அளவு அவங்க அல்லாட நம்பிக்கையில் அவங்க சரியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இப்ப நாம சத்திய கூட்டம்னு சொல்லி அவங்கள விட ஒரு படி மேல நாங்க முன்மாதிரி இருக்கணுமா, இல்லாட்டி அவங்கள விட கீழே இருக்கணுமா? இன்னைக்கு வெளி அமைப்புல இருக்கிறவங்க கூட தாடி விஷயத்திலும் சரி, கரண்டைக்கு மேல ஆடை உடுத்துறதுலயும் சரி, மாஷா அல்லான்னு நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவு கிளியரா இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய இளைஞர்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. யார் நின்றாலும் சரி ஹெட்செட் அதுல பாட்டு போயிட்டு இருக்கிறவன். போன வெள்ளிக்கிழமை கூட ஒரு சகோதரர் சொன்னார், பரவலா நடக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, ஹெட்செட்ல பாட்டு போயிட்டு ஆனா டவுசரை பார்த்தா கரண்டி கீழே எந்த கணக்கும் இல்லாம இருக்கிறாங்க. இப்படியே இருந்துட்டு போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், திடீர்னு ஒரு மரணம் எங்களுக்கு வந்தால் நாங்கள் இஸ்லாத்து தலைவனத்துக்கு பிறவும் இந்த மாதிரியான செயல்களின் மூலம் நாங்கள் நிராகரிப்புக்குள் போவோமாக இருந்தால் எங்களுடைய மரணம் கூட கஷ்டமாயிருக்கு, அது கூட சிரமமா போயிரும். ஏன் ஈமாண்டு ஒன்று வந்ததுக்கு பிறவும் நாங்கள் குஃப்ருக்குள்ள போறோம், ஒரு நிராகரிப்பை நோக்கி நாங்கள் போறோம். இப்ப என்ன செய்வாங்க மலக்குமார்கள், சும்மா ஒரு ஆள்கிட்ட மூமின் ஒரு ஆள்கிட்ட உயிர் எடுக்கக்குள்ளேயே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. சரி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு இபாதத்தாங்க, பல அவங்க கூட அந்த சக்ராத்துடைய வேதனையை எப்படி சொல்றாங்க, இன்னி ஊ ஆக்கு கமா யூ ஆக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் ரெண்டு பேர் படக்கூடிய அவஸ்தை அந்த வருத்தம் மாதிரி எனக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மடியில தான் அவங்கள உயிரை விடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த புறவு சொல்றாங்க, இந்த மரண வேதனை விடுபடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகத்தான் இருக்கணும், ஆனா அவங்களே இந்த அளவு வேதனைப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப யாருமே இதுல இருந்து தப்ப மாட்டாங்கன்னு நான் உறுதியா சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வேதனை சாதாரணமாக ஒரு மூமினுக்கு, இதே நேரத்தில் அல்லாஹ் மார்க்கம் விளங்கிக்கிட்டு மார்க்கம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹை பத்தி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம குர்ஆன் ஹதீஸ் பக்கம் கொஞ்சம் கூட கவனம் இல்லாம தண்ட மனசு எப்படி சொல்லுதோ அதன்படியே வாழ்ந்து அதன்படியே மரணிச்சு போனால நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன் தெளிவா சொல்றான், மலக்குமார்கள் வருவாங்க கடுமையான தோட்டத்துல வருவாங்க, வந்து சும்மா அவங்களோட உயிர்களை லேசா வாங்கிட்டு விட மாட்டாங்க, அவங்களோட முகங்கள்ல குத்துவாங்க அடிப்பாங்க, அவங்களோட முதுகுகள்ல குத்துவாங்க, எவ்வளவோ வேதனைகளுக்கு மத்தியில தான் அவங்களோட உயிர் பறிக்கப்படும். இதெல்லாம் நாங்க பயப்படுறது இல்லையா? நாம என்ன அந்த மரணத்தை என்ன வெண்டு ஆக்கலாம், என்ன மரணத்தை கண்ணால பார்க்காம இருக்கிறோம்? எவ்வளவு இளைஞர்கள் கூட அவங்களோட உயிரை விடுறத நாங்க பார்க்காமலா இருக்கிறோம்? இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க கூட அந்த ஒரு பத்து நிமிஷம் நெஞ்சுக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க, அந்த கொஞ்சம் தடை விடுறாங்க, வேலை இல்லை, எங்க மருந்து கொண்டு போனாலும் அங்க வேலை இல்லை, அவங்களோட உயிர் போயிடுறத நாங்க பாக்குறோம். தௌபா செய்யறதுக்கு கூட சந்தர்ப்பம் இல்லை. இப்ப நாம வந்து இதுல எல்லாம் பொடுபோக்கா இருந்துகிட்டு நாளை மறுமை நாள்ல வந்து அது மாதிரி கபருடைய வேதனை மரண வேதனை இந்த நிலைமையெல்லாம் நாங்கள் எப்படி அல்லாட்ட பதில் சொல்ல போகிறோம், இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை எங்கள் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்குது. இப்போ தெளிவாக வந்து எங்கள்கிட்ட நடக்கக்கூடிய மிக முக்கியமான பாவங்கள் இருக்குது, அது அல்லாஹுக்காக நீங்கள் எல்லாரும் தவிர்ந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நெருங்கிய கூட்டாளிகள் மூலமாக அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் பரத்தணும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறார், அவரோட உருவப்படத்தை போடுறார், என்ன நோக்கம்? இதை ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நாலு பெண்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்களோட அந்த ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொள்ளட்டும், அவங்களோட அந்த பிழையான நட்பு பிழையான தொடர்பு அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்படி காணக்கூடிய இளைஞர்கள் அவங்கள கூட்டாளி மாதிரி யார் யார் செய்கிறாங்கிறது நல்லா தெரியும், எல்லாரையும் ஒரு நெட்வொர்க் வலைப்பின்னல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒராளோட கூட்டாளின்னு சொன்னால் வெளிப்படையில் மட்டும் இருக்கிறது இல்லை, அங்கே ஃபோன் மூலமாக நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஃப்ளூயன்ஸர்களாக இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் இன்ஃப்ளூயன்ஸர்களாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆள் போட்டோக்களை போடுறாருன்னு சொல்லி சொன்னா வந்து உடனே ஃபேஸ்புக்கே நீங்க அதுக்கு பயன்படுத்தலாமே. அப்படி உள்ள ஒரு இளைஞருக்கு கீழே கொமெண்ட் போடலாமே, உன்னை உருவப்படுத்த நீ எடு, நீ இப்படி ஒரு ஹராத்து செய்யறா, இந்த அல்லாஹ் மன்னிப்பானா, நாளை மறுமை நாள்ல உயிர் கூடனா உன்னால கொடுக்க ஏழுமா, போட்டுட்டு இருக்கிறியே. இன்னைக்கு ஒரு பைத்தியமே பிடிச்சிருக்கு, செல்ஃபி பைத்தியம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நிக்கிறது, ஒவ்வொரு ஆக்ஷன்ல நிக்கிறது, ஒவ்வொரு உடுப்புகளை உடுத்திட்டு நிற்கிறது, போனை வச்சுட்டு ஒரு போட்டோ அடிச்சு உடனே ஃபேஸ்புக்கில் போட்டது போட்டா, ஏன்னா எவ்வளோ பேர் லைக் பண்ணுவாங்க. இந்த லைக் பண்ணாங்கன்னா நாளைக்கு மறுமை நாளில் வந்து லைக் பண்ண போகிறாங்க இல்லையே. ஏன்னா அதுக்கு கீழே தெரிஞ்ச முஸ்லீம், நம்மளோட முஸ்லீம்கள் சொல்றதுக்கு சவுத்தாயி அப்படி ஒரு இதாக நிலைமை ஆயிருக்குது, மோசமான ஒரு நிலைமை. இப்போ கீழே எங்களோட சகோதரர் ஆள் போடுறாள் வந்து சூப்பர், இப்படி போட்டால் அவன் திருந்துவானா, அவனுக்கு திருந்தக்கூடிய ஒரு மனசு வருமா? அப்போ நீங்கள் எப்படி போட வேண்டியது, உங்களோட ஃபோட்டோவை எடுங்க, நீங்கள் ஹராத்து செய்யாதீங்க, அதை போட வேண்டியது சூப்பர். அது இது அப்படி வாழ்த்து இப்படி எலை போட்டு காட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இதால் வந்து நாங்கள் தப்பிடுவோமா? இந்த நல்ல ஒரு வழிக்கு எங்கட அந்த கூட்டாளியை கொண்டு வராட்டி அவர் நரக நுழையத்தை எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்கலுமா? ஒரு திடீர்னு ஒரு ஆபத்துந்தா கூட நம்மளோட ஒரு கூட்டாளிக்கு எங்களால் தாங்க ஏல மாட்டேங்குது. எப்படியாவது அவரை காப்பாற்றி அந்த நிலைமையிலேருந்து ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரத்துக்கு நாம் முயற்சி செய்கிறோம். இப்படி இதே ஒரு ஆள் நரக வழிக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நாங்கள் அந்த மறுமை வாழ்க்கையை நரக வாழ்க்கையை நம்பக்கூடிய ஆக்களாக இருந்தால், அல்லாட தண்டனைக்கு பயப்படக்கூடிய ஆக்களாக இருந்தால் முதலாவது காரணம் இதில் எல்லாம் எங்களுக்கு இருக்கணும். இப்போ அது வரமாட்டேங்குது, இதால தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலே நம்பிக்கை இருக்குதா, உண்மையிலே நம்புகிறாங்களா, இல்லாட்டி வாப்பா சொல்லாருங்கிறதுக்காக, ஏதோ பள்ளியில் ஒரு கிழமையும் சொல்கிறாங்கிறதுக்காக, எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக, இனி செய்ய வழி இல்லைங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இது அவங்க யோசிக்கணும். இப்போ அவங்கள அவங்க திருத்திருத்துக்குரிய அந்த முயற்சி அவங்க செய்யணும். முதலாவது இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுகளில் வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு பகிரங்கமான ஒரு பாவம் நடக்குது, அவங்களோட போட்டோக்களை போடுறாங்க, அது கூட முடிய அப்படி வாழ்ந்துக்கிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஹராமான ஒரு விஷயம், எவ்வளவு ஹராம்கள் அதில் கலந்திருக்குது, அது செய்கிறாங்களா இல்லையா? அப்போ யார் உபதேசம் பண்ணுறாங்க? உபதேசம் பண்ணக்கூடியவங்க இல்லை, அதுக்கு லைக் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஆதரவான கொமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இசைங்கிற ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு முழு உலகத்திலையும் இந்த இசை வந்து பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை செலுத்திருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் இசை, பாடசாலையில் இசை, ஒவ்வொரு ஒளிபரப்பில் இசை, ஃபோனில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இசை இருக்குது. இப்படி இசையிலேயே உலகம் வந்து அப்படியே கட்டி வைக்கப்பட்டிருக்குது. இசை என்ன? அல்லாஹ் இந்த உலகத்திலையும் சபிச்ச ஒன்றும், மறுமை நாள்லையும் சபிச்ச ஒன்றும். அதே மாதிரி வந்து அல்லாட சாபத்துக்குரிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நாங்கள் எப்படி அல்லாட ஒரு நெருங்கிய ஒரு கூட்டாளியாக வாரது? இப்போ ஷெய்தான் தான் எங்களோட கூட்டாளியாக இருப்பான். ஏன்னா ஷெய்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹதீஸில் வருது, இசைங்கிறது ஷெய்தானுடைய ஒரு குரல், அவனுக்கு விருப்பமான ஒரு குரல். அப்போ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கொள்ள ஷெய்தான் வந்து அவங்களோட இருந்துக்கிட்டே இருப்பான். ஷெய்தான் தான் அவங்களுடைய கூட்டாளி. ஒமன் யாஷ்வான் திக்ரி ரம் ரஹ்மானி நுகையுல்லஹு ஷைத்தான் ஃபஹுவலஹு கரீம். யார் அல்லாஹுனுடைய உபதேசத்தை விட்டும் ரஹ்மானுடைய உபதேசத்தை விட்டும் தங்களை திருப்பிக் கொள்கிறார்களோ, அதை புறக்கணிக்கிறார்களோ, அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் விசேஷமாக ஒரு ஷைத்தானை சாட்டி விட்டோம். இப்போ ஷைத்தான் சாட்டப்படுறதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன? இவங்க உபதேசங்களை புறக்கணிக்கிறது தான் காரணம். உபதேசங்களை இவங்க புறக்கணிக்கிறதால ஷெய்தான் அல்லாஹு தாலா சாட்டி விடுகிறான். ஷெய்தான் என்ன செய்யறான்? ஃபஸா அலஹு கரீன், அவனுக்கு மோசமான ஒரு கூட்டாளியாக மாறியிருக்கான். மாறிக்கிட்டு இதுக்கு பிறகு அவரை திருத்துறது கஷ்டம். ஏன்னா வரக்கூடாத ஒரு ஆள் நண்பர் ஆகிட்டார, இதுக்கு பிறகு அவருக்கு நாம என்னத்தை சொன்னாலும் அவருக்கு விளங்க ஒரு மார்க்கம். மார்க்கம் என்ன மார்க்கத்தில் அப்படின்னு ஒரு சிந்தனை. அல்லாவுக்கு பயப்படுங்கன்னா அது ஒரு கண் ஒரு காதலையும் அவங்க வாங்க மாட்டாங்க, அது அவங்களுடைய சிந்தனை கூடப்படாது. காரணம், ஷெய்தான் அவர்களுடைய கூட்டாளியாக மாறிட்டான். ரத்த நாளங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறா. அவங்களோட மனசில் என்ன என்ன சிந்தனைகளை போடணும், எங்கே எந்த அடிப்படையில் அவங்கள கொண்டு போகணும், எங்கிட்டு கொண்டு போனால் அவங்க அல்லாத வழியை விட்டு திசை திருப்பலாம், அதில் அவன் வந்து கெட்டிக்காரனாக இருக்கும். ஏன் சீதானை பற்றி எங்களுக்கு தெரியும், நமக்குள்ள வயசா அவனுக்கு. நாம் வந்து இந்த ஒரு 30-40-50 வயசு வந்தத்தோடு இவ்வளவு அனுபவங்கள் எங்களுக்கு வருது. ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அனுபவசாலிகள்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் படிக்கிறோம். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் இனி இருந்துட்டு வரான். அப்போ ஒவ்வொராக்கிற ரூட் எப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒவ்வொராக்களை எப்படி வழிகெடுக்கலாம்ங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ அவன் ஒவ்வொராக்களையும் ஒவ்வொரு விதத்தில் வழிகெடுத்துட்டு இருக்கிறான். இப்போ அதுக்கு கீழே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இப்போ இசைங்கிறது ஷைத்தானுடைய ஒரு குரல், அது சபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த உலகத்திலையும் அல்லாஹ் சபிக்கிறான், மறுமையினாலையும் சபிக்கிறான். அதே மாதிரி இந்த மாதிரி இசையான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹுத்தாலா மறுமையினால் இருங்கக்குள்ள வந்து பன்றி குரங்கா மாத்துறான். இதை விட நாம் இந்த இசையோட விஷயத்தில், இதை கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லணும்? ஆனால் எங்களுக்கு படுதா? அது எங்களுக்கு பட மாட்டேங்குது. இப்போ எங்களோட காதுகளால் நாங்கள் அந்த இசைகளை கேட்குறோம். இதே காது கேட்காத ஒரு நிலம் பெய்துன்னு சொன்னால் இசை எங்கிருந்து கேட்கறது? அது எப்படி எங்களுக்கு இனிமையாக இருக்க போகுது? இப்போ இந்த காது அல்லாஹுத்தால எங்களுக்கு சந்திக்கிட்டால் இசை கேட்கறதுக்கா? நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுபடி நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காதை தந்திருக்கிறோம். அப்போ கூடாத ஒரு விஷயத்தை கேட்டு, ஒரு ஹராத்தை கேட்டு, ஒரு பிழையான ஒரு வழியில் போகிறதுக்காக இது அல்லாஹுத்தால தரையில். இதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அண்டை கூட ஒரு சகோதரர் சொன்னார், கரண்டை கீழே உடுப்பு உடுத்துறது நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியில் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுது. ஏன்னா புதுசாக அந்த ஒரு உடுப்பன் வருதாமே இந்த, ஏன்னா தேவைப்பட்டால் அதை லேசாக ஒசத்து வச்சுக்கொள்ளது, அது அப்படியே இருக்கும். புறவை வந்து அது அப்படி அவங்களுக்கு தேவைப்படக்குள்ள அப்படியே கீழே இழுத்து விடுறது. அது என்ன முழுமையாக அவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மாதிரி அந்த உடுப்பை அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க. அவள் ஒரு ஆளை கண்ணா உயர்த்துறதுக்கும் இன்னொரு ஆளை கண்ணா அதை பணிக்கிறதுக்கும் மாதிரி அந்த அமைப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி டவுசர்களை போட்டுக்கிட்டு இளைஞர்கள் வந்து கரண்டைக்கு கீழே உடுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் சொல்லார் வந்து, நான் இதுவரைக்கும் பார்த்தாக்கள் ஒரு 2-3 பேர் தான் கரண்டைக்கு மேலே உடுத்துறாக்களை பார்க்குற மிச்சம், எல்லாருமே கரண்டைக்கு கீழே தான் உடுத்துறாங்க அப்படிங்கிறார் ஒரு ஆள். இப்போ ஏன் எங்களோட சிந்தனை இப்படி போகுது? கரண்டை கீழே உடுப்பு உடுத்தினால் உண்மையிலே நாங்கள் அல்லாட அடியானான்னு கேட்டால் அல்லாட அடியான் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் கரண்டை கீழே உடுத்தினதை பார்த்து சொன்னால், நீங்கள் உண்மையிலே அல்லாட அடியானா இருந்தால் கரண்டைக்கு மேலே உடுத்துங்க அப்படின்னாங்க. ஏன்? அப்போ அல்லாட அடியான் செய்கிற வேலை இல்லை, அது ஷைத்தான் அடியான் செய்யக்கூடிய வேலை தான் கரண்டை கீழே உடுத்துறது. ஷைத்தானுக்கும் பெருமை, ஷைத்தானு கட்டுப்படுறவனுக்கும் பெருமை. யார் கரண்டைக்குள்ள உடுப்பு உடுத்துறாங்களோ அவங்களுக்கு பெருமை இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க தெளிவா சொன்னாங்க. இப்போ யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகுப்பிரமான அளவு பெருமை இருந்தாலும் அவர் சுவனம் போக மாட்டார், அவர் நரகத்துக்கு தான் போவார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு உடுப்புகளை தந்த அல்லாஹு தஆலா வந்து ஒரு 2 இன்ச்சு கரண்டைக்குள்ள உடுத்தக்கூடாதுங்கிறத ஏன் தடுத்திக்கிறான்? நாம சரியா நடக்கிறோமா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு தான். இப்போ அதில் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், விஷயம் வேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் அனுப்புவீங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்லிப்போட்டு ஒரே ஒரு மரத்தை சொன்னால் இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. இப்போ அவங்க போனாங்க, அது விஷயம் வேறு. இப்போ அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா வந்து எங்களுக்கு எவ்வளோ உடுப்புகள் எதுகளை ஹலால் ஆகி போட்டு ஒரே ஒரு சின்னொரு விஷயம் கரண்டைக்கு மேலே கீழே மட்டும் உடுத்திடாது. பண்டிகை எல்லாரோட சிந்தனை என்ன? கரண்டை கீழே உடுத்துறது தான் சிந்தனையா இருக்கு. கரண்டைக்கு மேலே உடுத்தினா ஏதோ உடுப்பு இல்லாதவங்க மாதிரி சேர்த்தா அவங்களுக்கு சிந்தனையை கொண்டு வந்து போடுறோம். ஏதோ நாம் உரியானத்தோட தெரியுத மாதிரி அவங்க ஒரு நினைக்கிறாங்க, உடனே கரண்டைக்கு கீழே அதை எடுத்து விடுறாங்க. இது வந்து தெளிவான மிக மோசமான ஒரு விஷயம். அவங்களோட தொழுகையை கூட அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். அதே போல வந்து அவங்களுக்கு பெருமை இருக்குது, அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு விசாரிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிலையும் நாங்கள் சரியா இருக்கணும். அதே மாதிரி இந்த தாடி விஷயம் நாங்கள் பல இளைஞர்கள் கூட்டங்களையும் உபதேசம் செஞ்சுக்கிட்டே வரோம். இந்த தாடியை வெட்டக்கூடியவங்க வந்து அல்லாட திருப்தி அவங்க எதிர்பார்க்கறது இல்லை, அவங்க வந்து மனிதர்களுடைய திருப்தியை தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஒரு திருப்தியும் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளோட கூட்டாளிமாரும் விரும்பக்கூடிய கூட்டாளிமாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எங்களுடைய நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணும் எங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து தாடியை வெட்டுன்னு ஒரு பெண் சொன்னான்னு சொன்னால், தாடியை நீ வளர்க்காத வெட்டுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது அவளை கட் பண்ணிடும். அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. இப்போ நாம் அல்லாத மார்க்கத்தில் சொல்லக்கூடிய அதனை கொண்டு எங்களுக்கு ஏவக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஆள் வந்து அவளுக்காக வேண்டி அல்லது ஏனைய கூட்டாளிகளுக்காக வேண்டி தாடியை வெட்டான்னு சொல்லி சொன்னால் வந்து அவங்க முழு திருப்தியும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. அல்லாத கட்டளை அவங்க தெளிவாக நிராகரிக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் கட்டளை போட்டுக்கிறாங்க தாடி விஷயத்தில் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பூரணமாக வளருங்க, அப்படியே தொங்க விடுங்க, அடர்த்தியாக வளருங்க இப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக பல கட்டளைகளை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டளைகளுக்கு நாங்கள் பகிரங்கமாக மீறும் போது அப்போது வந்து அது ஒரு சமூக துரோகம், ஒரு பகிரங்கமான ஒரு குற்றம் வந்து ஒரு சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம். இப்போ உங்களை பார்த்துக்கிட்டு இன்னும் 4-5 பேர் தாடியை வெட்டக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அந்த பாவம் உங்களுக்கு வரும். எப்படி ஒரு ஆள் நன்மை செய்கிறத பார்த்து இன்னொரு ஆள் நன்மை செய்கிறாரோ அந்த நன்மை அவருக்கு வருதோ, அதே மாதிரி ஒரு ஆள் தீமையை செய்கிறத பார்த்து இன்னொரு ஆள் தீமை செய்கிறான்னு சொன்னால் அதில் தீமையும் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் வழிகாட்டலாக இருக்கணும், தீய விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தடையாக இருக்கணும், அதை நாங்கள் செய்யவே கூடாது. அப்போ இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் இளைஞர்கள் வந்து சரியான ஒரு கவனம் எடுத்து அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய ஒரு இளைஞர்களாக நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் மாறணும். எங்களோட சூழல்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எங்களை நட்பு வட்டாரத்தை வந்து நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும், பலப்படுத்தி கொள்ளணும். கூடாத விஷயங்கள் எங்களை நட்புகளை பாவிக்கக்கூடாது. தொழுகைகள் விஷயத்தில் கூடிய கவனம் செலுத்தணும். சில இளைஞர்களை பற்றி சொல்கிறாங்க, தொழுகையில் அவங்க கவனமே இல்லை, தொழுகிறாங்களா இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நாம் சொல்றது இப்படியானவங்க இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுல கூட இந்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹுக்காக நீங்கள் நல்லா போங்க, வெளியே போயிட்டு நல்லா அனுபவிங்க. உங்களோட மனசு என்ன என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் 100க்கு 100 நீங்கள் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் வெறுப்பு தட்டினத்துக்கு பிறகு வாங்க. ஆனால் நீங்கள் வருவீங்களாங்கிறது எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு உறுதியாக சொல்ல இயலாது. குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கத் வளர்றதுக்கு நீங்கள் ஒரு தடையாக இருக்காதிங்க. இன்னைக்கு எங்களோட மார்க்கத்தை வந்து கவர்றதுக்குரிய காரணம் என்ன, பார்க்கக்கூடியவங்கெல்லாம் அழகாக தாடி வச்சிருக்கிறாங்க, நல்லா தொப்பி போட்டிருக்கிறாங்க, நல்லா முடி வளர்த்திருக்கிறாங்க, நல்ல சூரத்தாக இருக்கிறாங்க, மார்க்க விஷயங்களை நல்ல முறையில் நடந்து கொள்கிறாங்க, சலாம் முசாஃபா இருக்குது. அப்போது ஒரு ஆள் இந்த சூழலுக்கு வந்து பார்க்கக்கொள்ள வந்து இந்த சூழலை பார்த்ததோடய அவருடைய மனசு மாறுது. அவர் உண்மையிலே இந்த சூழலுக்குள்ளே நான் வரணும்னு ஆசைப்படுறார். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, எங்களுடைய அழகான வெளிப்படையான தோற்றம் தான். இதே நேரம் மாறி நாங்கள் நடந்துட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் தாடி வெட்டது கூடாத விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் எங்களோட மார்க்கத்துக்குள்ளே வாரத்துக்கு பின்னடிப்பாங்க. நான் என்ன சொல்லுவாங்க, முந்தி தான் ஒரு காலத்தில் இது நல்ல ஒரு ஜமாத்தாக இருந்தது, இப்போ பாருங்களேன் எல்லாம் தாடி வெட்டுறாங்க, எல்லாம் அப்படி செய்கிறாங்க, எல்லாம் இப்படி செய்கிறாங்க. அப்போ இதை காட்டில் நாங்கள் எங்களோட ஜமாத்தில் இந்திரலாம்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு வாரத்துக்கு நாங்கள் அடிப்படை காரணமாக இருந்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த இஸ்லாம் வளர்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பங்களிப்பு செலுத்தணும். அந்த பங்களிப்பு வந்து நீங்கள் முதலாவது நீங்கள் செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுற விஷயத்தில் நீங்கள் சரியாக செலுத்துங்க, ஹராம்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க, உங்களோட நட்புகளை வந்து உண்மையான இஸ்லாமிய ரீதியான நட்புகளாக நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க, தொடர்ந்து நிலையாக இருக்கக்கூடிய நட்புகளாக உங்களுடைய நட்புகளை வளர்த்து கொள்ளுங்க. அதன் மூலம் இந்த உலகத்திலையும் தான் மறு உலகத்திலையும் நல்ல சகோதரர்களாக நல்ல நண்பர்களாக நீங்கள் இருங்க. எனவே அல்லாஹை பற்றிய ஒரு சிந்தனையை உங்களோட மனசில் கொண்டு வாங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுது, நம்மளை படைச்சவன் அல்லாஹ், அவனை நாம் மறந்துக்கிட்டு இருக்கலாது. ஒரே ஒரு விஷயம், நாம் வந்து இந்த பாருங்க சுவாசிக்கிறோம், இந்த காற்று நான் வந்து நாங்கள் சுவாசிக்கிறோம், இது எங்களோட கண்ணால் பார்க்க இயலுதான், பார்க்க இயல மாட்டேங்குது. ஆனால் வந்து இந்த கண்ணால் பார்க்க முடியாத இந்த பொருளை இல்லாமல் எங்களால் ஒரு 10 நிமிஷம் உயிரோடு இருக்க முடியுதா, இயல மாட்டேங்குது. அல்லாட சக்தி என்ன, இந்த உலகம் முழுக்க பறந்து கிடக்குது அல்லாட சக்தி. சாதாரண இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த மூச்சு காற்று இல்லாமலே ஒரு 10 நிமிஷம் எங்களால் வாழ இயலாதுன்னு சொன்னால் எந்த அளவு நாங்கள் அல்லாட வளங்களை பயன்படுத்தியிருக்கிறோங்கிறத பாருங்க. இதே சொல்கிறாங்க, இந்த பூமியை விட்டு வேலை வெளியே போனால், இந்த பூமியுடைய எல்லையை விட்டு அங்கிட்டு போனால் வந்து இந்த காற்று வளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிரகங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது, அதில் இந்த காற்று இல்லை, ஒரு மனுஷனால் என்ன வாழவே இயலாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த பூமியில இப்படி ஒரு வளத்தை தந்து எங்களை வாழ வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா வந்து அதுல நோக்கம் என்னமோ அல்லாஹ் தெளிவா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். இதையெல்லாம் சரியா விளங்கிக்கிட்டு நாம அதன்படி நடந்துகிட்டு போனா தான் எங்களுக்கு வெற்றி. இல்லைன்னு சொன்னா ஒரு கடுமையான ஒரு படு ஒரு தோல்வியை நாங்கள் அடைய வேண்டி வரும். அந்த தோல்வியை கண்டத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுலேயோ எங்களோட குற்றங்களுக்கு காரணங்களை சொல்லிட்டிருக்கிறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை. பூமியின் அளவு தங்கத்தை கொண்டு வந்து அல்லாஹ் முன்னிலையில் வச்சு யா அல்லாஹ் என்ன நரகத்திலையும் இந்த காப்பாற்றுன்னு சொன்னால் கூட அல்லாஹு தாலா காப்பாற்ற மாட்டான். அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறான், இப்போ பூமியின் அளவு தங்கம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க, ஹராமான விஷயங்களை ஈடுபடாதீங்க, தொழுகையை சரியாக கடைப்பிடிச்சு வாங்க, முடிந்த வரைக்கும் இந்த இஸ்லாத்திற்கு பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஆக்களாக நீங்கள் இருங்க, இஸ்லாத்துடைய துரோகிகளாக விரோதிகளாக நீங்கள் மாறிடாதீங்க, அதனை பிழையான முறையிலே மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக நீங்கள் ஆக்கிடாதீங்க. இளைஞர்களுடைய கையிலே தான் ஒரு சரியான ஒரு அமைப்பினுடைய ஒரு எதிர்காலம் தங்கியிருக்கு. அது எந்த ஒரு அமைப்பாகவும் எடுத்துக்கலாம், அது உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு சொசைட்டியாகவும் இருக்கலாம், பெரிய ஒரு கட்சியாகவும் இருக்கலாம், பெரிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம். அந்த இளைஞர்கள் அந்த கட்சியில் அந்த அமைப்பில் அவங்க உறுதியாக இருந்தால் தான் அந்த அது அந்த கட்சியோ அந்த கூட்டம் நிலைச்சி நிற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் அந்த இஸ்லாத்துக்கு வேறாக ஆணி வேறாக அடிப்படையாக இந்த இஸ்லாத்தை நல்ல முறையிலே காக்கக்கூடிய கேடயமாக நின்றவர்கள் இளைஞர்கள். அதனால் அவங்க பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை வெற்றி கொண்டாங்க. ஆனால் எங்களை இளைஞர்கள் வந்து அல்லாஹ் அவங்கள சீர்திருத்தணும், அவங்க படுமோசமாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட காலத்துக்கு பிறகு மூத்த சொல்றது சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மரணத்துக்கு பிறகு இந்த இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் கொண்டு போவாங்களா இல்லையாங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த கேள்விக்கு விட சொல்றது ஒவ்வொரு இளைஞர்களும் நல்ல ஒரு விடையை சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன உபதேசங்கள் உங்களோட சிந்தனைகளில் போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். குறைஞ்சபட்சம் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு தனிய ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் நடத்தக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க. உங்களோட கூட்டாளிகள் நெருங்கிய நண்பர்கள் யார் வராமல் இருக்கிறாங்களோ அவங்கள விடாதீங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு கூடாத ஒரு விஷயம் ஹராமான ஒரு விஷயம்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் வந்து நீங்கள் சிந்திக்கணும், விளங்கணும், அல்லாத பக்கம் உங்களோட கவனங்களை திசை திருப்பணுங்கிறதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உபதேசம். இந்த உபதேசங்களின் படி நீங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் மாறக்கூடிய ஒரு மனதாக மாற்ற வேண்டும். இந்த ஒரு பிரார்த்தனையோட எங்களோட இந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் முடித்து கொள்வோம். அப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து அவங்களோட பேரையும் இந்த இதில் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த கூட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இதுவரைக்கும் அந்த கூட்டத்துக்கு சமூகம் அளிக்காத ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்கள அடையாளம் கண்டு நாங்கள் அவங்கள கூப்பிட வேண்டி இருக்குது. அப்போது அப்படி கூப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் அந்த பேர்களை சரியாக பதிவு செஞ்சால் தான் வந்து சரியாக அவங்கள அடையாளம் கண்டு நாங்கள் கூப்பிடணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க இன்ஷாஅல்லாஹ். இதோட எங்களோட இன்றைய கூட்டத்தை நாங்கள் முடிச்சு கொள்வோம். வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் வந்து கழிச்சு கொள்ளலாம். சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானகல்லாஹும் விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.